സമയത്ത് മെയ്പൊരുൾ യേശുവെ വേലങ്ങൾ കൂറിടും, കരുപ്പൊരുൾ യേശുവെ മെയ്പൊരുൾ യേശുവെ
தேவனுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பானவர்களே, இன்று நாம் தானியேல் 7 27 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், தானியேல் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். முதலாவது 1000 அரசாட்சியிலும் பின்னர் நித்தியமான ராஜ்யத்திலும் ஆளுகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20 இதை குறித்த குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். ஆதி திருச்சபை பிதாக்களில் ஒருவரான ஐரேனியஸ் என்பவர் சொல்லும்பொழுது, அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே அனைத்தையும் கைப்பற்றும் பொழுது அவன் 3.5 காலம் மட்டுமே ஆட்சி செய்வான். அப்பொழுது எருசலேம் தேவாலயத்திலே அவன் இருப்பான். பின்னர் கர்த்தர் பரலோகத்திலிருந்து மேகங்களுடனே கூட வந்து இந்த மனிதனையும் இவனை பின் செல்கிறவர்களையும் அக்னி கடலிலே தள்ளுவார். நீதிமான்களுக்காக அவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதுவே ஓய்வாகிய 7 மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினதையும் அவர் கொடுப்பார். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட கூட உட்கார்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியது நிறைவேறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிலிப் ஷெஃப் என்ற சரித்திர ஆசிரியர் சொல்லும்பொழுதும், எதிர்காலத்திலே நடைபெறப்போகிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இயேசு கிறிஸ்துவின் 1000 அரசாட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். தானியேல் 7:28 பாருங்கள். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடே முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். தானியேல் தன்னோடு வாழ்ந்தவர்களிடத்திலே இந்த தரிசனத்தின் விவரங்களை எடுத்துச் சொல்லவில்லை. ஏனென்றால் இது முடிவு காலத்தை குறித்த தரிசனம். இது தானியேலை கலங்க பண்ணினது. தானியேலின் வாழ்க்கையின் முழு கண்ணோட்டத்தையுமே இது மாற்றிவிட்டது. இது தானியேலுக்கு மிகவும் புத்தம் புதிய ஒரு செய்தி. இந்நாட்களிலே இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் படிப்பது சுய சந்தோஷத்திற்காக அல்ல, அல்லது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அமைதியாக இருப்பதற்கும் அல்ல, அல்லது வெறும் அறிவிற்காக மட்டுமல்ல. அதற்கு பதிலாக கவனமாக ஜபத்தோடு வேத புத்தகத்திலே காணப்படுகிற தீர்க்க தரிசன பகுதிகளை தொடர்ந்து படித்து நமது வாழ்க்கையிலே உண்மையான மாற்றம் பெற்றவர்களாக அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே முக்கியமானது. தொடர்ந்து 8 கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே தானியேலால் எழுதப்பட்டிருக்கிற இந்த தரிசனம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அது தீர்க்க தரிசனமாயிருந்தது. ஆனால் இப்பொழுது நிறைவேறிவிட்டது. இது மிக துல்லியமாக நிறைவேறியதால் சிலர் இது தானியேலால் எழுதப்படவில்லை, பின்னான காலங்களிலே வேறு யாரோ எழுதியிருக்கிறார்கள் என்று குறை கூறுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன் 600 தானியேலே தான் கண்ட தரிசனத்தை எழுதி வைத்தார் என்று பூரணமாய் நாம் விசுவாசிக்கலாம். ஆட்டுக்கடாவை குறித்தும் வெள்ளாட்டு கடாவை குறித்ததுமான இந்த தீர்க்க தரிசனம் உலகளவிலான 2-3 ராஜ்யங்களிடையே உண்டான போராட்டத்தையும் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இருந்த போராட்டத்தையும் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இருந்த போராட்டத்தையும் வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. இது மேதிய பெர்சிய ராஜ்யங்களுக்கும் கிரேக்க மக்கதோனிய ராஜ்யங்களுக்கும் இடையேயான போராட்டம். இந்த தரிசனத்திலே மற்றும் ஒரு சிறிய கொம்பை குறித்தும் பார்க்கிறோம். இந்த கொம்பு அந்தியோகஸ் எப்பிபனஸை குறிக்கிறது. இவன்தான் யூதர்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தின யூத சரித்திரத்தின் நீரோ ஆவான். தானியேல் 2:4 முதல் 7:28 வரை உள்ள பகுதி அரமேயிக் மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. இது சீரிய தேசத்தின் மூல பாஷையாகும். மட்டுமல்ல, இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த 4 ராஜ்யங்களின் மொழியாகவும் இருந்தது. 8 எபிரேய மொழியிலே எழுதப்பட்டதாயிருக்கிறது. தானியேல் 8:1 தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3 வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. கவனித்தீர்களா? பெல்ஷாத்சாரின் 3 அவன்தான் பாபிலோனின் கடைசி அரசன். 2 கொடுக்கப்பட்ட தரிசனம் பெல்ஷாத்சாரின் 1 கொடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் இந்த 2 தரிசனங்களும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் இறுதி காலத்திலே கொடுக்கப்பட்டது. தானியேல் 8:2 தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரமனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். இரண்டாவது உலக ராஜ்யமாகிய மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் தலைநகரான சூசாவிலே இருந்ததாக காண்கிறார். இந்த தரிசனத்திலே அவர் பாபிலோனிலே இருந்ததாக காணாமல் சூசாவிலே இருந்ததாக கண்டதற்கு காரணம், இந்த தரிசனம் இரண்டாவது மூன்றாவது உலக சாம்ராஜ்யங்களை குறிக்கிறதாய் இருக்கிறது. இந்த தரிசனத்திலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் அடுத்த 200 ஆண்டுகளிலே நிறைவேறிவிட்டன. இந்த காரணத்தினாலேதான் தானியேல் கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டிலே எழுதப்படவில்லை, பின்னான காலங்களிலேதான் எழுதப்பட்டது என்று சிலர் குறை கூறுகிறார்கள். அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பின்னர் தானியேல் அதை குறித்து எழுதினார் என்று சொல்கிறார்கள். தானியேல் 8:3 பாருங்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ இரண்டு கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது, ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. 20 நமக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல இது மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறிக்கிறது. உயர்ந்த கொம்பு இரண்டாவது வந்தது. முதலாவது இருந்த கொம்பானது பாபிலோனை அழித்த மேதிய அரசனான கோபிரியாசை குறிக்கிறது. பின்னர் பெர்சிய மன்னர்கள் மேதியர்களை மேற்கொண்டார்கள். ராஜ்யத்தை பல மடங்கு உயரத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். எனவே இந்த ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறிக்கிறது. தானியேல் 8:4 கவனியுங்கள். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. பிரியமானவர்களே, இது மேற்கே வடக்கே தெற்கே பாய்ந்தது. ஏன் இது கிழக்கே பாயவில்லை? பெர்சிய தேசம்தான் கிழக்கே இருந்தது. எனவே மேலும் கிழக்கே அவை முயற்சிக்கவில்லை. அவ்வாறு செயல்பட்டிருப்பார்கள் என்றால் இந்தியாவையும் சீனாவையும் கைப்பற்றியிருப்பார்கள். என்றாலும் அவர்களது ராஜ்யத்தை எல்லா திசைகளுக்கும் விரிவுபடுத்தினார்கள். 7 சொல்லப்பட்டிருக்கிற கரடி இதுதான். தானியேல் 8:5 நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. ஆட்டுக்கடாவின் வலிமை குறித்து தானியேல் வியந்து கொண்டிருந்த பொழுது மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா வருகிறது. இந்த வெள்ளாட்டுக்கடா 21 நாம் பார்க்கிறது போல கிரேக்க ராஜ்யத்தை சுட்டிக்காட்டுகிறது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே இருந்த விசேஷித்த கொம்பு மகா அலெக்சாண்டரை குறிக்கிறது. பெர்சிய மன்னரான ஜெரக்சஸின் காலத்திலே மேற்கு புறமாய் படையெடுக்க இத்தனைத்த போது மேற்கே இருந்து இந்த வெள்ளாட்டுக்கடா மிக தீவிரமாக வேகமாக வந்தது. எனவேதான் நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது 4 திசைகளின் காற்றுக்கு உப்பாயிருக்கிறது. அலெக்சாண்டர் எத்தனை வேகமாய் தனது படையை கொண்டு சென்றார் என்று நினைப்பூட்டுகிறது. தானியேல் 8:6-7 நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இரண்டு கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. பெர்சிய ராஜ்யத்தின் இறுதியான மாமன்னன் ஜெரக்சஸ் ஐரோப்பாவிற்கு எதிராக, அதாவது கிரேக்க தேசத்திற்கு எதிராக படையெடுக்க முயன்றான். 300,000 மக்களோடு கூட அவர்கள் குடும்பத்தோடு கூட புறப்பட்டு சென்றார்கள். கிரேக்கர்கள் திறமை வாய்ந்தவர்கள். அவனுக்கு எதிராக இவர்கள் புறப்பட்டு செல்லவில்லை. ஒரு சிறிய கணவாய் வழியாக அவன் நுழையும் நேரத்திலே அவனது பெரிய படை தீவிரமாய் கணவாயினுள்ளே நுழைய முடியாது என்பதை அறிந்து அங்கே காத்திருந்தார்கள். பெர்சிய வீரர்கள் 10 வீரர்களுக்கு இணையாக கிரேக்க போர் வீரர்களிலே ஒருவன் நின்று போரிடக்கூடியவனாயிருந்தான். அத்தனை ஒழுங்கும் பயிற்சியும் இந்த கிரேக்க வீரர்களுக்கு இருந்தது. மட்டுமல்ல, பெர்சிய அரசனின் 300 கப்பல்கள் மத்தியதரை கடலிலே உண்டான சூறாவளியினாலே சுருட்டப்பட்டது. எனவே கிழக்கு ராஜ்யம் மேற்கு நோக்கி செல்ல முயன்றது. இதுவே கடைசியாகும். பிற்காலத்திலே முகமதிய அரசர்கள் ஸ்பெயின் தேசம் வரைக்கும் கைப்பற்ற முயன்றார்கள். ஆனால் சார்லஸ் மர்டேல் என்பவரால் முறியடிக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, துருக்கிய மன்னர்களும் கிழக்கு நோக்கி செல்ல முயன்றார்கள். ஆனால் தோல்வி கண்டார்கள். இப்பொழுது மேற்கே ஒரு திறமையான சேனை தலைவன் எழும்புகிறான். அவன்தான் மகா அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் மரிக்கும் பொழுது அவனுக்கு வயது 32 தான். திறமையான யுத்த புருஷன். எந்த சேனை தலைவர்களையும் விட மிக துரிதமாக தனது படையை நடத்தி செல்லக்கூடியவன். தானியேல் 8:8 பாருங்கள். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலங்கொண்டு இருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. மகா அலெக்சாண்டர் பலப்பட்டிருந்த சமயத்திலே அந்த கொம்பு முறிந்து போயிற்று. அந்த கொம்பு எப்படி முறிந்தது? மனித வல்லமையினாலா? இல்லை. மகா அலெக்சாண்டர் பதவிக்கு வந்தபொழுது அன்றைய முழு உலகமும் அவனது காலடியின் கீழே இருந்தது. அவன் கைப்பற்ற வேறு தேசங்கள் இல்லையே என்று உட்கார்ந்து அழுதான் என்று அவனை குறித்து ஒரு குறிப்பு கூறுகிறது. அறியப்பட்டிருந்த தேசங்கள் அனைத்தையும் ஆண்டு கொள்கிறவனாயிருந்தான். இந்த மிகப்பெரிய திட்டங்களின் மத்தியிலே மகா அலெக்சாண்டர் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்தான். இரவு முழுவதும் குடித்துக் கொண்டிருந்த அவனுக்கு வந்தது ஒரு காய்ச்சல். இறுதியாக கிறிஸ்துவுக்கு முன் 323 ஆண்டிலே பாபிலோனிலே மரித்தான். அப்பொழுது அவனுக்கு வயது 32 மட்டுமே. எனவேதான் அவனை குறித்து சொல்லும்பொழுது அது பலங்கொண்டிரு கையிலே அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 ராஜ்யங்களும், அதாவது மேதிய பெர்சிய ராஜ்யங்கள், கிரேக்க மக்கதோனிய ராஜ்யங்கள், குடியினாலே சீரழிந்தது. பிரியமானவர்களே, எத்தனையோ போதைப் பொருட்கள் பொறுப்பில் இருக்கிறவர்களை சீரழித்தாலும் மிக அதிகமாய் அதிகாரங்களில் இருப்பவர்களை அழிப்பது மதுபானம். ஒரு கணக்கெடுப்பின்படி 1981 ஆண்டு மேல்நாடு ஒன்றிலே குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டியதால் மரித்தவருடைய எண்ணிக்கை 26,000. மட்டுமல்ல, மதுபானத்திற்கு அடிமையாய் இருந்தவர்களால் எத்தனை குடும்பங்களிலே போதுமான அளவு உணவில்லாமல் அவசியமான தேவைகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் இல்லையா? மதுபானம் நன்மையை அல்ல, மனிதனுக்கு தீமையையே செய்கிறது என்பதை உணர வேண்டியவர்கள் உணர வேண்டும். மனிதன் அறிவில் வளர்ந்து விட்டான் என்று பலர் பெருமை பாராட்டலாம். ஆனால் உண்மையில் அவன் வளரவில்லை என்பதை இந்த கலாச்சாரமே வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் உண்மையாயிற்றென்றால் இன்றும் பல தேசங்கள் அழிவை நோக்கித்தான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தானியேல் 8:8 நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழுமினது என்று வாசிக்கிறோம். 7 நாம் வாசித்தது போல, 4 தலைகளை கொண்ட சிவிங்கியை போன்ற கிரேக்க மக்கதோனிய ராஜ்யமானது 4 சேனை தலைவர்களுக்குள்ளே பங்கிடப்பட்டது. அலெக்சாண்டருடைய சகோதரியை திருமணம் செய்து கொண்ட கேசண்டர் மக்கதோனியாவையும் கிரேக்க நாட்டையும், அதாவது ஐரோப்பிய பகுதியையும் எடுத்துக்கொண்டான். சின்ன ஆசியாவை லிசினாக்சஸ் எடுத்துக்கொண்டான். அதுதான் இப்பொழுது இருக்கிற துருக்கி நாடு. மேலும் செலூயிஸ் ஆசிய பகுதியை எடுத்துக்கொண்டான். டாலமி என்பவன் எகிப்தையும் வடக்கு ஆப்பிரிக்க பகுதியையும் எடுத்துக்கொண்டான். தானியேல் 8:9 அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. பிரியமானவர்களே, இந்த சிங்காரமான தேசம் எதை குறிக்கிறது? பாலஸ்தீனாவை குறிக்கிறது. இந்த சின்ன கொம்பானது கடந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல விவரிக்கப்படவில்லை. அந்த அதிகாரத்திலே 4வது ராஜ்யத்திலேதான் இந்த சின்ன கொம்பு உருவானது. இங்கே 3வது ராஜ்யத்திலிருந்தே இந்த சின்ன கொம்பு உருவாகிறது. இது சரித்திரபூர்வமானது. ஆனால் 7வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சின்ன கொம்பு எதிர்காலத்திலே வெளிப்படப் போகிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த சிறிய கொம்பு சீரிய தேசத்தில் உள்ள செலுசிட் ராஜ பரம்பரையிலிருந்து உண்டானது. அவன்தான் நான்காவது அந்தியோகஸ் அல்லது எப்பிபேனஸ். சில வேளைகளிலே இவன் எப்பிமேனஸ் என்றும் அழைக்கப்படுகிறான், அதாவது பைத்தியம் பிடித்தவன் என்பது அதன் பொருள். இவன் கிறிஸ்துவுக்கு முன் 175 ஆண்டிலே அரியணைக்கு வந்தான், எருசலேமின் மீது படையெடுத்தான். யூதேயா தேசத்திலே மக்கபேயர்கள் இவனுக்கு எதிராகத்தான் உருவானார்கள். இவன் யூதர்களை முற்றிலும் அழிக்க முயற்சி செய்தான். எருசலேம் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலே யூபித்தருடைய சிலையை கொண்டு வந்து வைத்தான். அது மட்டுமல்ல, பரிசுத்த பாத்திரங்களின் மேலெல்லாம் பண்டியின் இரத்தத்தை தெளித்தான். தானியேல் 8:10, அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. இந்த வசனத்தை விளங்கிக் கொள்வதென்பது உண்மையாகவே கடினமானதுதான். இயற்கையான விளக்கம் என்னவென்றால், இவன் தேவனையே சவாலிட்டவனாகவும் எருசலேமையும் தேவாலயத்தையும் கைப்பற்ற அனுமதி பெற்றவனாயும் காணப்பட்டான். இந்த யுத்தத்திலே பிசாசுகளும் தேவதூதர்களும் போராடினார்கள் என்று கூறலாம். இவன் பிசாசின் வல்லமையுடன் செயல்பட்டான் என்று கூறலாம். தானியேல் 8:11, அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. இந்த அந்தியோகஸ் யூபித்தர் என்னும் தெய்வத்தை பின்பற்றுகிறவன். தானே அதன் ஒரு அவதாரம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அவனை தியோ எப்பிபேனஸ் என்று, அதாவது வெளிப்பட்ட கடவுள் என்று அவனை அழைத்துக் கொண்டான். வசனம் 12 பாருங்கள், பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிட்டு அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே இவன் இத்தனை துணிகரமான காரியங்களை செய்ய தேவனுடைய சித்தம் அனுமதித்தது என்றுதான் கூற வேண்டும். இது தேவனுடைய திட்டம் அல்ல, ஆனால் அனுமதிக்கப்பட்ட தெய்வ சித்தம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தேவன் இவைகளை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். இதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் ஆயத்தமாயிருக்கும்படியாகவும் இது எச்சரிப்பின் சத்தமாயிற்று. இன்றும் உலகத்தின் இறுதி காலங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் இயேசு தனது பிள்ளைகளை அழைத்துச் செல்ல நடுவானிலே எந்த நேரமும் வெளிப்படலாம். அவருடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதுதான் நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆயத்தம் இல்லை என்பதை உணர்வோம் என்றால் நம்முடைய பெருமைகளை விட்டுவிட்டு, சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு, ஒழுக்க கேடுகளை விட்டுவிட்டு அவரை அண்டிக் கொள்ள நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தருக்கு முன் தாழ்மைப்படும் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
படைக்கின்றேன் இயேசுவே, இந்த உள்ளம் முற்றுமாக படைக்கின்றேன் இயேசுவே, இந்த உள்ளம் முற்றுமாக Thank you.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா 23:10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா 23:10.